நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் அதற்கு மேலாக பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதிகாலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருவ சமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை விடயங்களை அறியும் ஒரு வகுப்பாக அமைகின்றது. இப்போதுதான் நாங்கள் 36 தத்துவங்களை 32 வகுப்புகளில் முடித்து இருக்கின்றோம். அடுத்ததாக என்ன சிந்திக்க வேண்டும் என்று இருந்த நிலையில் இரண்டு சாதகர்களின் கேள்வி நேற்று வந்த கேள்வி என்று சொல்லவில்லை, அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய அனுபவத்தில் அனுபவம் என்றும் சொல்லவில்லை, தங்களுடைய திங்கிங், அதாவது தாங்கள் சிந்தித்து பார்த்ததில், கேட்டுவிட்டோம் சிந்திக்கின்றோம், சிந்தித்து பார்த்ததில் விடயங்கள் சில புரிந்திருக்கின்றன, எவ்வளவு அற்புதமான விடயத்தை நாங்கள் இவ்வளவு காலமும் தவற விட்டு விட்டோம் என்று இருவர் எனக்கு என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். ஒவ்வொரு நேரத்தில் இருவருக்கும் தொடர்பில்லை, இருவரும் எங்களுடைய சாதகர்கள், ஆனால் ஒவ்வொரு நாட்டில் வசிப்பவர்கள். ஆனால் இருவர்களும் சொன்ன விடயம் ஒரே விடயம்தான். அவர்கள் சொன்ன விடயம் ஒரே விடயம் என்று சொன்னது என்னவென்றால், இருவரும் பொருளை பற்றித்தான் என்னுடன் பேசியிருக்கின்றார்கள், பொருள் உலகத்தை பற்றி. ஆகவே அவர்களுடைய சிந்தனை அந்த இடத்திற்கு சென்றபோது என்னுடைய சிந்தனையும் அதை நாடியது. அவர்கள் கேட்ட விடயங்கள் சில விடயங்களாக இருந்தாலும் அது எவ்வளவு மூலமான விடயம், ரெண்டு சாதகர்கள் படித்ததில் இருந்து சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்களே என்று நான் ஆர்வப்பட்டேன். அதன் விளைவு அதை பற்றிய ஒரு தொகுப்பை இன்றைய அன் வகுப்பில் கொடுப்போம் என்று இருக்கின்றேன். புதிய பாடங்களை படிக்க முதல் அந்த சிந்தனையில் இந்த வழிப்படி சாதகர்கள் வெறும் ஏதாவது அடிப்படை விடயங்களுக்கு விளக்கம் தேவை என்றால் என்னுடன் தொடர்புக்கு வாங்கள். உங்கள் உதவியுடன் எல்லோரும் அந்த விளக்கத்தை எடுத்து கொள்ளட்டும். அது மிகவும் அற்புதமான விடயம், ஏனென்றால் கேட்டுவிட்டோம், அடுத்த நிலை சைவ சித்தாந்தத்தில் சிந்திக்க வேண்டும், அதன் பின்தான் தெளிய வேண்டும், இறுதியில் நிட்டை கூட வேண்டும் என்பது சைவ சித்தாந்த வரிசை. ஆகவே நாங்கள் இவ்வளவு ஒரு பெரிய அற்புத விடயத்தை படித்துவிட்டு பாடசாலை வகுப்பு போல் இந்த விடயம் முடிந்துவிட்டது, இனி அடுத்த விடயத்தை படிப்போம் என்று போய் இதை கோட்டை விட்டுவிடக் கூடாது. ஆகவே அதற்காக இதை மீளாய்வு செய்யவும் நாங்கள் போக மாட்டேன். இருப்பினும் கேள்வியல் வரும்போது அதன் உதவியுடன் எல்லோரையும் உற்சாகப்படுத்துவோம் என்று மனதில் தோன்றியது. இது என்னுடைய தோற்றம் அல்ல, இதை இயக்குபவர் பாபாஜி பரம்பொருள். அவர்களுடைய இயக்கமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்ந்த வணக்கத்துடன் அவர்களுக்கு என்னுடைய நிலை. ஆகவே இந்த பொருளை பற்றி அவருக்கு சொல்லும்போது ஒருவர் சொன்னார், ஐயா இந்த பொருளை பற்றி இப்போது அறிந்து விட்டேன், உங்களுடைய வகுப்புகளிலிருந்து எல்லாத்திற்கும் காரணம் இந்த பொருள்தான் என்பது எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய மனித வாழ்க்கை உலகியலில். காரியமாக நாங்கள் இருந்தாலும் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த காரணம் எவ்வளவு இலகுவாக கண்டுபிடிக்க இயலுமோ அதை கண்டுபிடித்து அவர்கள் மேல் ஒரு 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 குற்றச்சாட்டை போட்டு நாங்கள் சபித்து விடுவதுதான் இந்த உலக வழக்கம். ஆகவே இந்த பொருள் உலகம் என்பது ரெண்டு விடயத்தை கொண்டதென்று இறுதியாக கொண்டு முடித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அட்டவணையிலும் போட்டிருக்கின்றீர்கள், உலகம் ரெண்டு உலகங்களால் ஆனது, ஒன்று பொருள் உலகம் மற்றது சொல்லுலகம். பொருள் உலகம் என்றால் என்ன? எங்களுடைய அனுபவத்தை எடுப்பதற்காக இருக்கும் உலகம். சொல்லுலகம் என்றால் என்ன? ஞானம் அடைவதற்கு சொல் இல்லாது ஞானம் இல்லை என்று முடித்தீர்கள் சைவ சித்தாந்த கருத்தை. அதேபோல் பொருள் இல்லாமல் அனுபவம் இல்லை என்றும் முடித்தீர்கள். ஆகவேதான் என்னுடைய சிந்தனை அதை நோக்கி ஓடியது. இறுதியில் கொண்டு ரெண்டைத்தானே முடித்திருக்கின்றீர்கள். ஆகவே எங்கு நான் இதை பற்றி சிந்திக்க துவங்க வேணும் என்ற நிலையில் பொருளை பற்றி முதல் சிந்திப்போம், பேந்து சொல்லுக்கு வருவோம் என்று. ஏனென்றால் சொல் என்ற விடயம் சுத்த தத்துவத்திலிருந்து விளங்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஏன் அதனுடன் நான் சண்டை போட போவான்? என்னுடைய நிலை என்ன? கீழ்நிலை. ஆகவே என்னுடைய நிலைக்கு பொருள்தான் சரி என்று நினைத்து பொருளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று உங்களுடைய பழைய வகுப்புகளில் சொன்ன இரண்டு லெக்சர்ஸை போய் பார்த்தேன். எவ்வளவு அற்புதம்! இந்த பொருள் உலகத்தை, இந்த பொருளை நாங்கள் வடிவாக முற்று முழுதாக அறிந்து விட்டோம் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை என்னுடைய சிந்தித்ததில் ஒரு முடிவாக கொண்டு வந்து உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் படித்த மாணவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இதை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் எது முதலாவது, எது இரண்டாவது, எது மூன்றாவது என்று உங்களுடைய கேட்பதற்காகத்தான் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை போட்டேன். ஆனால் நான் அவருக்கு கொடுத்த பதில், உங்களுக்கு எது சிந்தனையில் படுகின்றதோ அதன்படி முதல் சிந்தியுங்கள், மூன்றும் அதை பற்றி பேசுவோம் என்று. ஆகவே அவர் கொண்டந்த விடயம்தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டிய விடயம், இந்த பொருட்களை பற்றிய விடயம். ஏனென்றால் நாங்கள் தத்துவங்களை படிக்கும் போது ஆன்ம தத்துவத்தைத்தான் முதலாவதாக படித்தோம், நுகரும் பொருட்கள். அதன் பின் வித்யா தத்துவத்தை படித்தோம், நுகர்வோன் தன்மை. மூன்றாவதாகத்தான் இயக்கத்தை படித்தோம், பரம்பொருள் எவ்வாறு இவற்றை எல்லாம் இயக்குகின்றார் என்று. ஆகவே இந்த அன்பர் எடுத்த முடிவு தெரிந்தோ தெரியாமலோ அது பாபாஜி பரம்பொருளின் முடிவுதான் என்பது அவர் இன்னும் அறியாவிட்டாலும் சரியான சிந்தை ஓட்டம் அவருக்கு ஓடியிருக்கின்றது. ஆகவே அவர் எடுத்தது வளவுதான். ஆனால் அவருக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக இந்த பொருளை பற்றி இன்று சிந்திப்போம். எப்படி நாங்கள் இதை சிந்திக்கலாம்? இந்த பொருள் உலகம் என்பது பொருளுக்கு இரண்டு நிலைகள் என்று படித்திருக்கின்றோம். இது ஒரு மீளாய்வு என்றே வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் துரிதமான மீளாய்வு. இதை பதித்து விட்டீர்கள் என்றால் சித்தத்தில் அவருக்கும் வெற்றி, கேட்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு அடித்தளத்தை பிடித்து விடுவீர்கள். அடுத்ததென்ன, அடுத்ததென்ன என்று ஏறுவதற்கு. இது இரண்டு நிலை பொருளுக்கு இருக்கின்றது. ஒன்று காரண நிலை, மற்றது காரிய நிலை. காரண நிலை, காரிய நிலை எங்களுடைய வாழ்க்கையில் கூட மிகவும் முக்கியமானது. அது நேற்று வந்த ஒரு கேள்வி மூலமும் அதை பற்றி சிறிது பார்த்தோம். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் காரியங்கள் நடப்பதில்லை. அது தத்துவங்களாக மூலமாகவும் இருக்கலாம், அருளாளர்கள் மூலமாகவும் இருக்கலாம், அதுதான் யதார்த்தம். ஆகவே எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையே சில நேரம் முழுமையாக விட்டு விடுகின்றோம். காரணத்தை தேடி 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 பிழையான காரணத்தங்களை கண்டுபிடிச்சு அதில் துன்பப்பட்டு அதற்கொரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதில் துன்பப்பட்டு அதற்கொரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதில் துன்பப்பட்டு இறுதியாக காரணத்தை கண்டுபிடிக்க இயலாமல் நாங்கள் மண்ணுக்குள் செல்லுகின்றோம். இதுதான் மனித வாழ்க்கை. இதில் நானும் அடங்குவேன். ஆனால் அந்த இறுதி காரணம் பரம்பொருள்தான் என்று சைவ சித்தாந்தம் படிக்க வந்த மாணவர்களுக்கு கொடுத்து விட்டாச்சு, கேட்டல் அறிவு மூலம் கொடுத்து விட்டாச்சு. அதுதான் உண்மை. ஆனால் அந்த கொடுத்தது சித்தத்துக்குள் எவ்வளவு தூரம் போகும் என்பது உங்களுடைய செயல்முறையில் தான் இருக்கின்றதே தவிர கேட்டல் முறையில் இல்லை சாதகர்களே. ஆகவே கார்த்திகேயன் ஐயா சொல்லுவார் அழகாக, ஒரு சின்னன் ஒரு சின்னன் ஒரு கொஞ்சம் படியுங்க, ஒரு சின்னனா அதை செய்யுங்க, அவ்வளவுமே பெரிய விடயம் என்று சொல்லுவார். ஏனென்றால் அது ஊக்கப்படுத்துவதன் முறை. ஆகவே அந்த முறையில் கூட நீங்கள் ஊக்கப்படுத்தலாம் உங்களை. சிறிது சிறிதளவாவது அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள் செயலுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆகவே அந்த முறைப்படிதான் நாங்கள் வளர வேண்டும் வாழ்க்கையிலும் எங்களுடைய சாதனையிலும் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே காரணம் காரியத்திலிருந்து தொடங்குவோம். இந்த பொருட்களை பற்றிய ஒரு மீளாய்வு. இந்த ரெண்டு நிலையையும் இன்னொரு விதமாகவும் சொல்வார்கள். காரணம் என்பது அடித்தள நிலை, அதை சூட்சும நிலை என்று சொல்லுவோம் என்றும் பார்த்திருக்கின்றோம். காரிய நிலையை தூள நிலை என்று சொல்லுவோம். ஆகவே இவை ரெண்டும் ஒரு பொருளினுடைய இரண்டு நிலைகள். இனி அடுத்த கேள்வியை எங்களுக்கு நாங்களே கேட்போம். சைவ சித்தாந்தத்தில் படித்ததின் ஒரு சுருக்கம். பொருள் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், பொருட்கள் என்றால் குணங்களினால் ஆனது. சரி, குணங்களால் ஆனது என்றால் அதற்கு உவமானம் என்ன? ஒரு மல்லிப்பூ. மல்லிப்பூவை ஒரு பொருளாக எடுத்தீர்கள் என்றால் அதற்குரிய வாசம் மன அதனுடைய குணமாக அமைகின்றது. அது சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த பகுதியை படிப்பிக்கும் போது தந்த உதாரணம் என்று பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக பொருளை பற்றி படிக்கும் போது என்ன பார்த்தோம்? குணம் அழிந்தால் பொருள் அழியும் என்று சைவ சித்தாந்த கொள்கையை பார்த்தோம். அதாவது முதலாவது கேள்வி என்ன பார்த்தோம்? பொருளின் இரு நிலைகள். அதைத் தொடர்ந்து பொருள் என்றால் என்ன? பொருள் என்றால் குணங்களால் ஆனது. குணம் அழிந்தால் பொருள் அழியும் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அது உண்மை. அதற்கும் அதே உதாரணத்தை பார்த்தோம் என்றால், மல்லிப்பூவின் வாசனை போய்விடுமாக இருந்தால் 2 நாளில் அதை மீண்டும் நாங்கள் மல்லிப்பூ என்று சொல்ல மாட்டோம், அதை ஒரு சருகு என்று சொல்லுவோம். ஆகவே அந்த மல்லிப்பூவின் குணம் அழிந்ததால் அந்த பொருளே அழிந்தது என்பது அதற்குரிய உதாரணம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னார். அடுத்த கேள்வியை கேட்கின்றோம். இந்த பொருளை வைத்து படிப்பதற்கு உலகம் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? படித்து விட்டோம். தனு கரண புவன போகங்களில் உலகம் என்றால் பொருட்களால் ஆனது உலகம். பொருட்கள் என்றால் என்ன? அதான் இப்போது படித்தோம், குணங்களால் ஆனது. ஆகவே உலகம் என்றால் என்ன? உலகமும் குணங்களால் ஆனது. சைவ சித்தாந்தமே ஒரு நிறுவுதல் தான். ஒன்றை நாங்கள் அடித்தளமாக சைவ சித்தாந்த அருளாளர்கள் நிறுவி இருக்கின்றார்கள். ஆகவே இறுதியில் உலகம் என்று பார்த்தோமாக இருந்தால் உலகமானது குணத்தால் ஆனது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே வேண்டும். ஆகவே இந்த குணங்களின் சேர்க்கைதான் உலகம். இந்த உலகத்தைத்தான் இறுதியில் வந்து பார்த்தோம். இந்த உலகத்தில் பொருள் உலகமும் இருக்கு, சொல் உலகமும் இருக்கென்று. ஆனால் இன்று நாங்கள் மேலதிகமாக பார்க்கப் போவது இந்த பொருள் உலகத்தை பற்றி மாத்திரம் சுருக்கம். அடுத்த நிலையில் போய் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் அனுபவம். அனுபவம் பெற என்ன தேவை? படித்ததை மீட்கின்றோம். அனுபவம் பெறுவதற்கு எங்களுக்கு உலகம் தனு கரண புவனம் தேவை. அந்த தனு கரண புவனத்தில் என்ன தேவை? பொருட்கள் தேவை. ஆகவேதான் நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம். இந்த பொருள் உலகத்தால் எங்களுக்கு என்ன நன்மை என்றால் அனுபவம் பெறுகின்றோம். ஆகவே இந்த அனுபவம் பெறுவதற்கு இந்த பொருள் உலகம் தேவை. ஆகவே இந்த பொருள் உலகம்தான் இறைவனின் படைப்பில் தனு கரணா புவனா பூவங்களாக உலகம், உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள், உடல்கள், உடல்களில் இருக்கும் கருவிகள் என்று இந்த நான்கும் ஆன்ம தத்துவத்தில் எங்களுக்காக படைக்கப்பட்டன. ஆகவே இந்த பொருள்தான் அந்த நாளில் ஒன்று. இந்த பொருளை வெல்லுவதற்காகத்தான் மற்றைய விடயங்கள், எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு உடல், அதற்கு ஒரு கருவிகள், அந்த கருவிகளுடன் இந்த ஆன்மா அந்த உடலில் வாழ்வதற்கு ஒரு உலகம். இங்கு வரையும் உங்களை கொண்டு வந்து விட்டேன் சுருக்கத்தில். அடுத்தது நாங்கள் படித்து விட்டோம், நுகர்வதற்கு இந்த பொருளை நுகர்வதற்கு நுகர்வோனான் தன்மை தேவை என்று பார்த்தோம். எல்லாம் சுருக்கத்தை தான் சொல்லுகின்றேன் இங்கு. அந்த நுகர்வோனான் தன்மையைத்தான் நாங்கள் வித்யா தத்துவத்தில் இருந்து புருட நிலையில் ஆன்மாவுக்கு இறைவன் கொடுப்பதை அறிந்தோம். பஞ்ச கஞ்சுக போர்வை என்ற புருட நிலையை இறைவன் ஆன்மாவுக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த பொருளை நுகர்வதற்கு நுகர்வோன் தன்மையை மறுத்துவிட்டோம். இப்போது இந்த பொருள் உலகத்தை வெல்ல வேண்டும். ஆகவே மீண்டும் பொருளை நினைவு கூறுவோம் என்றால் அங்கு காரணமும் இருக்கின்றது, காரியமும் இருக்கின்றது. அந்த அடிப்படையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூல அடிப்படை தெரிந்து விட்டோம், இறுதியில் எல்லாம் பரம்பொருள். ஆனால் மூல அடிப்படை தெரிந்து விட்டதென்று நீங்கள் அந்த இடத்தை உடனடியாக பிடித்து அதை செயல்முறைக்கு கொண்டு வருவது என்பது மிகவும் கஷ்டமான விடயம். அதை சொல்லளவில் எடுத்து விட்டீர்கள் என்றாலும் செயலுக்கு கொண்டு வர மாட்டீர்கள் அவ்வளவு துரிதமாக. அப்படி கொண்டு வந்து விடுவீர்களாக இருந்தால் நீங்கள் இன்றிலிருந்தே பெற்றெற்று விடுவீர்கள், அதுவும் சாத்தியமல்ல. ஆகவே காத்திசர் சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் அதை பிடிக்க வேண்டும். ஆகவே அந்த நிலையை நீங்கள் எட்ட வேண்டும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்றால் மற்றைய காரணங்களும் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது அந்த இறுதியாக மூலப்பொருள் பரம்பொருள் என்று போகும் நிலையை நோக்கி போகும்போது எந்த விடயத்தை நீங்கள் இந்த உலகத்தில் உலகியலில் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு மேலே என்ன, அதற்கு மேலே என்ன என்று கேட்டு அந்த விடயங்களையும் நீங்கள் சிறிது சிறிதாக தகர்த்தி கொண்டு போனால்தான் இறுதியில் மூலப்பொருள் என்று சொல்லும் போது அதை பற்றி விடுவீர்கள். பற்றி விட்டால் கீழே நீங்கள் குனிந்து பார்க்க மாட்டீர்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வினை காரணமாகவும் இருக்கலாம், மாயை காரணமாகவும் இருக்கலாம், நீங்கள் மீண்டும் வழுக்கி வந்து பழைய இடத்திலேயே விழுந்து விடுவீர்கள். அடுத்தது இந்த பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றுகின்றது, இதுதான் அந்த காரணங்கள். மற்றைய காரணங்களையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பொருட்கள் எல்லாம் சடத்தில் இருந்துதான் தோன்றுகின்றது. இந்த பொருட்கள் எல்லாம் உயிரில் இருந்து தோன்றவில்லை, சடத்தில் இருந்துதான் தோன்றுகின்றது என்பதை படித்திருக்கின்றோம். ஏனென்றால் சடம் சடத்தில் இருந்துதான் தோன்றும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே அந்த கருத்து கூட உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் இந்த நிலைக்கு நான் வேறொரு நாளில் கொண்டு வருகின்றேன். மற்றவர்களுடைய கேள்விகள் வரும்போது அதற்கு சம்பந்தமான உயிரின் நிலைகளை பார்த்தீர்கள் என்றாலும் உயிர் சடத்தில் இருந்து தோன்ற முடியாது. உயிர் தோன்றுவதென்றால் அது இறைவனில் இருந்து தோன்றுவதென்றே நினைத்து கொண்டிருக்கின்றோம் பலரும் பல காலமாக. ஆனால் அதுவும் உண்மையல்ல. அப்படியா? அப்போ எங்களுடைய உயிரை இறைவன் தோற்றுவிக்கவில்லையா என்ற கேள்வி வரப்போகின்றது உங்களுக்கு இப்போது சிந்திக்கும் போது. நிச்சயமாக இல்லை, உயிரை இறைவனும் தோற்றுவிக்கவில்லை. ஏனென்றால் பதி பசு பாசம் என்பது அனாதியானது என்று முதல் சொல்லில் படித்து விட்டோம். அதை சிந்திக்க வேண்டும். ஆகவே உயிர்களை கூட இறைவன் தோற்றுவிக்கவில்லை, உயிர்களுக்கு உடல் கொடுத்ததுதான் இறைவன். உயிரை ஒருவரும் தோற்றுவிக்கவில்லை, அது அனாதியிலேயே ஆணவத்துடன் கட்டுண்டிருக்கின்றது இறைவன் இருப்பது போல. ஆகவேதான் அனாதி பொருட்களாக பதி பசு பாசம் இந்த மூன்றும் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இவற்றை இந்த அடிப்படை விஷயங்களை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் உங்களை அந்த இடத்திற்கு சிந்திக்க பண்ணுவதற்காக. அடுத்ததாக இந்த பொருட்கள் எல்லாம் காரணம் காரியம் என்று படித்திருக்கின்றோம். இந்த காரணம் எப்படி காரியமாயிற்று என்றும் படித்திருக்கின்றோம். அதற்கு சைவ சித்தாந்தத்தில் ஐந்து முறைகளை பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். இந்த காரணம் எப்படி காரியமாகின்றது என்று சொன்னால், அதற்கு ஆரம்பம் தேவை, இரண்டாவதாக சமுதாயம் தேவை, மூன்றாவதாக விவர்த்தனம் தேவை, நான்காவதாக பரிமாணம் தேவை, ஐந்தாவதாக விருத்தி தேவை என்று ஐந்து ஆன்மீக சொற்கள் பேராசிரியரால் அந்த நேரத்தில் தரப்பட்டது. ஏனென்றால் காரியமெல்லாம் காரணமாகின்றது, காரணம் எப்படி காரியமாகின்றது என்பதற்குரிய ஐந்து முறைகள், அது சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட முறைகள். ஆகவே ஒரு பொருளை படைப்பதற்கு மூன்று காரணங்கள் தேவை. ஆகவே படைப்பது என்று சொன்னால் என்ன? காரியம். ஒரு பொருளை எங்கிருந்து படைக்கின்றோம்? காரணத்திலிருந்து படைக்கின்றோம். அதற்கு மூன்று காரணங்கள் தேவை. ஆகவே அந்த காரணங்களை இம் சைவ சித்தாந்தத்தில் முதல் காரணம், துணை காரணம், நிவிர்த்த காரணம் என்று மூன்று காரணங்களாக சொல்கின்றார்கள். அதாவது ஸ்டெப் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அதாவது நாங்கள் படிமுறைகளில்தான் ஒவ்வொரு காரணத்தையும், ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் படைக்கின்றோம். நாங்கள் படைக்கவில்லை, இறைவன் படைத்திருக்கின்றார், மன்னிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய உலகியலில் நாங்கள் ஏதோ படைக்கின்றோம் படைக்கின்றோம் என்று படைக்கும் போது கூட, நாங்கள் கூட ஒரு பொருளை உருவாக்கும் போது அதையும் ரெண்டு மூன்று முறைகளை பாவித்துத்தான் உருவாக்குகின்றோம். ஒரு மரத்திலிருந்து ஒரு கதிரையை உருவாக்குவதென்றால் அந்த கதிரைக்கு கால்களை வெட்டி வைக்கின்றோம், பின் சாயும் இடத்தை வெட்டி வைக்கின்றோம், அடித்தளத்தை வெட்டி வைக்கின்றோம், மூன்று பகுதிகளாக வெட்டி வைத்து அதற்குரியது துணை, இதெல்லாம் துணை பொருட்கள் என்று சொல்வது, பேந்து அந்த மூன்றையும் சேர்த்து வைத்து அந்த கதிரை ஆக்குகின்றோம். இது ஒரு உபமானம். இனி அடுத்ததாக இந்த பொருள் எப்படி இந்த உலகில் பரவி இருக்கின்றது என்பதையும் பார்த்திருக்கின்றோம். அடிப்படை கருத்தில் அது மூன்று நிலைகளில் இருக்கின்றது. ஒன்று வியாபகம் என்று பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார், மற்றது வியாபியம் என்று சொல்லி இருக்கின்றார், மற்றது வியாபி என்று சொல்லி இருக்கின்றார். வியாபகம் என்றால் எங்கும் இருக்கின்றது, வியாபி என்றால் சம அளவில் இருக்கின்றது, வியாபியம் என்றால் அந்த வியாபகத்துக்குள் இருக்கின்றது என்று மூன்று நிலை என்று படித்தோம். அதற்குரிய உதாரணம் கடல், கடலில் இருக்கும் நீர், நீருக்குள் இருக்கும் உப்பு என்றும் உபமானம் படித்திருந்தோம். அதாவது கடல் வியாபகமாக இருந்தால் அந்த கடலுக்குள் தான் நீர் இருக்கின்றது, அது வியாபியம். அந்த நீருக்குள் தான் என்ன இருக்கின்றது? உப்பு இருக்கின்றது, அது வியாபி. ஆனால் இந்த வியாபிக்கு உரிய தரம் என்னவென்றால் அது அந்த வியாபியத்தின் முழு இடத்திலையும் சேர்ந்திருக்கும், சம அளவில் இருக்கும் என்று பேராசிரியர் சொன்னார். அதாவது அந்த நீரில் உப்பு கலந்திருந்தால் அந்த நீர் முழுவதுமே உப்பாகத்தான் இருக்கும். ஒரு பகுதி உப்பாகவும் மற்ற பகுதி உப்பற்றதாகவும் இருக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த கடலும், கடலில் இருக்கும் நீரும், நீரில் இருக்கும் உப்பும் என்று பேராசிரியர் அதை சொன்னார். இனி இறுதியாக இந்த பொருளை கொண்டு முடிக்கும் போது எங்கு முடிக்கின்றோம் இந்த பொருளை பற்றி சிந்தனையில், இந்த பொருள் பொருளுக்கு இந்த பொருள் எங்கு வந்து எங்களுடைய ஆன்மாவை பிடிக்கின்றது என்றால், ஆன்மாவின் மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கின்றது எங்களுக்கு என்று எங்களுடைய மகிழ்ச்சியை கேட்கின்றோம். எங்கிருந்து அது வருகின்றது? அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி எல்லாம் இதுவரையிலும் பொருட்களில் இருந்து தான் கிடைக்கின்றது, வேறு ஒரு இடமும் இல்லை. அது காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதாவது பொருட்களாக இருக்கலாம், விரும்பிய பொருட்களாக இருக்கலாம். அதை எடுத்து விட்டோம், அதை பெற்று விட்டோம் என்றால்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் இப்ப நீங்கள் சொல்லலாம், இல்லை ஐயா, எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் தான் மகிழ்ச்சி என்று. அதுவும் முழுமையான பதில் அல்ல. அதை நோக்கி போகின்றீர்கள் என்று சொல்லுங்கள், நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் சைவ சித்தாந்தம் தான் எங்களோட மகிழ்ச்சி என்று சொன்னால் நல்ல ஒரு கூற்று. ஆனால் அந்த நிலைக்கு நீங்கள் வராமல் அது மனதளவில் சொல்கின்றீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்படி நாங்கள் இந்த பொருளை பற்றி அந்த அன்பர் தன்னுடைய சிந்தித்த திறனில் சிந்தித்ததில் அந்த பொருள் தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அதை பற்றிய அந்த பொருளாகிய பொருளான காரியத்தை பற்றிய காரணங்களை கண்டறிய வேண்டும், அந்த காரணத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்பதை பிடித்து விட்டோம் என்றால் எங்களுடைய பாதையில் நாங்கள் சரியாக செல்கின்றோமா என்பதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. அதாவது அனுபவத்தில், அவர் சிந்தித்த அனுபவத்தில் கிடைத்த கேள்வி, செயல்முறை அனுபவத்தில் அல்ல. ஆகவே அவருடைய சிறிய கேள்வி அவருடைய சிந்தித்தல் தன்மையை வைத்து இன்று உங்களுக்கு இந்த பொருள் உலகத்தை பற்றிய ஒரு தொகுப்பு பாபாஜி பரம்பொருளின் அருளினால் இந்த வகுப்பில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் மற்ற முக்கிய விடயங்களையும் கேள்வியாக கொண்டு வந்தால் எங்களுக்கு அதை மீளாய்வு செய்வதற்கு இன்னொரு முறை ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, நாங்கள் புதிய பாடத்தை படிப்பதற்கு முதல். ஆகவே இவற்றிற்கு, இந்த சைவ சித்தாந்த வகுப்பிற்கு, பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இன்றைய வகுப்பை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அனுப்பியிருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வகுப்புகளில் மிக தெளிவாக சுருக்கமாக அட்டவணை மூலம் தந்து மீண்டும் மீண்டும் மெட்டல் செய்ததிலிருந்து எங்களுக்கு கூடிய அளவு உள்வாங்கக்கூடியதாக இருப்பினும் இந்த உள்வாங்கலை நாங்கள் மீண்டும் மீண்டும் மெட்டல் செய்து அதற்குரிய முறையில் பயிற்சி செய்து அதனுடைய பலன்களை பெற்று அதன்படி ஒழுக வேண்டும் என நினைக்கின்றேன். நன்றி. ஓம் குரியா பகவாஜி நமோ.
ஓம்
ஓம்
கிரியா,
சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. எல்லோரும் சிந்தியுங்கள், எல்லோரும் கேட்டுவிட்டீர்கள், சிந்தியுங்கள். சில கேள்விகளை, அது சாதாரணமான கேள்வியாகவும் இருக்கலாம், அடிப்படையான கேள்வியாகவும் இருக்கலாம், எனக்கு வகுப்புக்கு முதலே தகவல் தருவீர்களாக இருந்தால் அதை பற்றிய சிறிய விரிவாக்கத்தில் நாங்கள் அதை பார்த்தால் எல்லோருக்கும் அது உதவியாகவும் இருக்கும். இத்தனை பேர் அதை பற்றி கதைக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். ஆனால் உங்களுடைய விருப்பம், அதுக்கும் உங்களுக்கு பாபாஜியின் பரம்பொருளின் அருள் தேவை. அதை பெற்றால் உங்களிடமிருந்தும் அந்த கேள்விகள் பிறக்கும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
சிறப்பான முறையில பாபாஜியுடைய கருணையால நல்ல சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். இப்ப படிச்ச பாடத்திலிருந்து கருத்துக்களை அது நுணுக்கமான முறையில நம்ம சிந்திச்சுட்டு வரோம் பாபாஜியுடைய கருணையால. இந்த வகையில இன்னைக்கு நீங்க கொடுத்த பதில் ரொம்ப ரொம்ப அருமையான பதில், அருமையான ஒரு சத்தங்க நமக்கு பாபாஜி அதனுடைய தெளிவையா இன்னைக்கு பொருள் உலகத்துக்கு கேட்ட கேள்விக்காக இந்த பதில் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணு கேட்கக்குள்ளதான் பல பேருக்கும் பயன்படும், நம்மளையும் நம்ம தெளிவுபடுத்தலாம். அடுத்தாப்புல காசு இந்த இந்த இதை நடத்துறவங்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகம் வரும். இன்னும் மேல மேல பாபாஜி சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி நம்ம கேட்டு நிறைய விஷயங்களை பெறப்படும். ஏன்னா இறைவன் உனக்கு தேவைன்னா கேளுன்னு தான் சொல்றாரு. உலக அளவு இந்த வகையில ஒரு கடு அளவுல நமக்கு மிச்சம் போட்டிருக்காரு. கடல் அளவும் கொடுக்க அவருக்கு தகுதி உடையவரா அவர் இருக்காரு. நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு என்ன கேட்க போறோம்ன்றத கேட்டா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், இதை போல கிடைக்கும் என்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு மனத்திலப்பட்ட கருத்து தான். அவரு கேட்டாலும் கேட்காட்டினாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டு தானே கேட்கணும். இந்த வகையில கேட்கக்குள்ள நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதுல உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவாருன்றது எனக்கு முழு நம்பிக்கை. அந்த வகையில ஓம் பிரிய பாபாஜி ஓம் சிவாய.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அழகாக இரத்தின சுருக்கமாக சில சொற்களை அதற்குள் பாவித்து இன்றைய சத்சங்கத்தை மெருகூட்டி இருக்கின்றீர்கள். இறுதியாக இந்த பொருளின் அடித்தளம் பரம்பொருளின் இயக்கம் என்று பார்த்தோம். அந்த பரம்பொருளின் இயக்கத்திற்கும் மேலாக இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். அவருடைய இயக்கம் என்றால் என்ன? அது சக்தி. ஆகவே இந்த பொருட்கள் எல்லாம் சைவ சித்தாந்த முறைப்படி எங்களுடைய 36 தத்துவங்களால் ஒரு ஆற்றல் ஒரு சக்தியிலிருந்து தான் எல்லாம் உருவானது என்பதையும் இறுதியாக நாங்கள் அறிய வேண்டும். அந்த சக்திக்கு இயக்கமானவன் தான் இறைவன். அதனால் தான் நாங்கள் அது இறைவனில் இருந்து பரம்பொருள் தான் எல்லாவற்றையும் செய்கின்றார் என்று பார்த்தோம். பரம்பொருளின் ஒரு பகுதி தான் சக்தி. அவர் அந்த சக்தியையும் நாங்கள் இன்று நினைவு கூறி இந்த சத்சங்கத்திற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். கேள்விகளுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.